மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே ஞாலத்தையெல்லாம் நடுங்க முறவன பாலன் அவண்ணத்து உன் பஞ்சசன்னியமே கொல்வன சங்கங்கள் பொய்ப்பாவிடையனவே சாலப்பெரும்பறையே பிள்ளாண்டிகைப்பாரு கோள விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருளேனோ நெம்பாவாய். அற்புதமான கண்ணன் பெருமானிடத்திலே நேற்றைய தினத்திலே எம்பெருமானுடைய வைபவத்தை ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்ந்தான் என்பதை பெருமாள் எல்லாவிடத்திலேயும் இருந்தாலும் வேதம் எப்படி ஆகப்பட்டது சர்வசாஸ்திரங்களும் தனக்குள்ளே இருந்தாலும் அதை பிரத்யக்ஷமாக சொல்லாது. வேதம் எப்படி நித்தியமோ அந்த வேதம் என்று சொன்னாலே அதுக்கு மறை என்பது பேர். மறை என்று சொன்னால் வேதாந்த விஷயங்கள் எல்லாம் நேர்முகமாக சொல்லாமல் மறைத்து வைத்திருப்பதனாலதான் அதுக்கு மந்திரம் வேதம்னு பேர். வேதம் என்று பேர், பத்ரம் என்று பேர், கர்ணம் என்று பேர், ஆம்ராயம் என்று பெயர், ஸ்ருதி என்று பெயர். இதெல்லாம் வேதத்தினுடைய அற்புதமான பெயர்கள். அதனால் அந்த வேதத்துக்குள்ள சகஸ்திர சாகோபனிய சமாதானம் என்பதாக சகல எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் வேதத்துக்குள்ளே பொதிந்து இருக்கின்றது. அதை பிரத்யமாக அதனாலே மறை என்பதாக. அதனாலே மறைந்திருக்கும்படியான வஸ்துவை உள்ளுக்குள்ளே இருந்து எம்பெருமான் நியமனம் பண்ணுகிறான் என்பதை ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி என்பதாக. ஒருத்தி என்பதால் அதிவிலட்சணமான யசோதை பிராட்டியும் தேவகி பிராட்டியும் சொல்லி அங்கு எம்பெருமான் ஒளிந்து வளர்ந்தான். எப்படி வேதமாகப்பட்டது இருக்கிறதோ அது மாதிரி பரமாத்மாவான ஸ்வரூபம் எல்லா இடத்திலும் கரந்தெங்கும் பரந்துளல் என்பதாக அதை காண்பித்தார். இந்த பாசுரத்திலே ஆரம்பிக்கும்படியான சமயத்திலே மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் என்பதாக முதல் முதலிலே கண்ணனை அனுபவிப்பதற்கு செல்லும்படியான சமயத்திலே முதல் பாசுரத்திலேயே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்பதாக காலகா பரமசோபனகா என்று உயர்ந்த காலம்தான் முக்கியம். அந்த உயர்ந்த காலத்திலே நல்ல விஷயங்களை பண்ணுவது எம்பெருமானுடைய அனுகிரகத்திற்கு இலக்காகும். அதனாலே மாலே மணிவண்ணா என்று மால் என்று எம்பெருமானை சொன்னாங்க. மால் என்றால் கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் எங்களிடத்திலே விசேஷமான அபிமானம் கொண்டவன், மோகத்தை உடையவன், வியாமோகத்தை உடையவன். மோகம் யாரிடத்திலே எம்பெருமான் இருக்கும் என்றால் பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன். எம்பெருமானிடத்திலே பிரேமையாக இருக்கக்கூடியவர்களிடத்திலாம் எம்பெருமான் முக்கியமா. இந்த கௌஸ்துபமணி என்று எம்பெருமானுடைய திருமேனியிலே ஒரு அற்புதமான ஒரு மணி இருக்கு. ஸ்ரீவக்கம் கௌஸ்துபம் வனமாலா வைஜயந்தி என்பதாக எம்பெருமானுடைய திருமேனிக்குள்ளேயே பொதிந்திருக்கும்படியான நித்யாபரணங்கள் என்று சொல்லக்கூடியது. இந்த ஜீவாத்மாக்களை எம்பெருமான் கௌஸ்துபமணி ஸ்தானத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றார். கௌஸ்துபம் என்றது எம்பெருமானுடைய திருமேனியிலே ஸ்ரீவத்சம் என்ற மறு என்னும்படியான இடத்திற்கும் கௌஸ்துபமணி ஸ்தானத்திலே எம்பெருமான் இந்த ஜீவகோடிகள் அனைவரையுமே சம்ரட்சணம் பண்றான். அதனாலே மோகத்தை உடையவன் எம்பெருமான் யாரிடத்திலே? ஆசிரிதரிடத்திலே வியாமோகத்தை உடையவன். ஆசிரிதர்களிடத்திலே வியாமோகம் எம்பெருமான் இயற்கையாகவே உண்டுனா எல்லாரிடத்திலேயும் உண்டு. ஆனால் ஆசிரியர்களிடத்திலே பட்சபாதித்தம் உண்டு எம்பெருமானுக்கு. துரியோதனனும் பெருமானிடத்திலே கண்ணனை போய் சேமித்தார், அர்ஜுனனும் கண்ணனை போய் சேமித்தார். ஆனால் எம்பெருமான் என்னவனால் அர்ஜுனனுக்கு தான் பார்த்த சாரதியாக நின்று தேர்கட்டிலே நின்று பேசினவன் வார்த்தை என்பதாக பார்த்த சாரதியாக நின்று கீதா சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணினான். ஆனால் அவனுக்கும் தன்னுடைய சைன்யங்கள் அசோகனை எல்லாத்தையும் கொடுத்தாலும் மம பிராணாகி பாண்டவாக, மம பிராணாகி என்னுடைய பிராணன் பாண்டவர்கள் சொன்னான். அப்போ இவன் பிராணன் இல்லை என்று ஏற்பட்டு போறது. அதனால எம்பெருமானுக்கு மோகம் உடையது வியாமோகம் என்பது ஆசிரியர்களிடத்தில். பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன். அந்த பக்தி பிரேம இல்லாதவர்களுக்குதான் அரிய வித்தகன், அவனை தெரிந்து கொள்ளவே முடியாது. எப்படி அறிவதறியான்
அனைத்துலகம் உடையான் என்னையான் உடையான் குரியமான் உருவாகிய கூத்தன் மண்ணி அமரிமிடம் நரிய மலர் மேல் சுரும் பார்த்த எரிலார் மஞ்சை நடமாட பொறிகொள் சிறைவண்டி இசைவாடும் புள்ளம் பூதம் குடிதானே. புள்ளபூதம் குடியில எம்பெருமானை திருமங்கையாழ்வார் மங்களாசாதனம் என்ற அறிவது அறியான் அனைத்துலகம் உடையான் என்னை ஆளுடையான் என்பதாக இதை ஸ்ருதி வேதம் சொல்றது. யதோவா சோ நிவர்த்தந்தே அப்ராப்யமனசாஹ ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் என்பதாக அந்த ஸ்ருதி வாக்கியத்தை அப்படியே ஆழ்வார் மொழிபெயர்த்து சாதிக்கின்றார். அதனால அறிவது அறியான் அனைத்துலகம் உடையான் அவனுடைய கல்யாண குணங்களை கணக்கிட்டு நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. அதனாலே அறிவது அறியான் அனைத்து உலகம் உடையான் அவன் எங்க இருப்பான? எல்லா லோகத்திலையும் எல்லா இடங்களிலையும் நிறைஞ்சி இருக்கான். குறிய மாமுருவாகிய கூத்தன் மண்ணி அமரவிடம் குறிய மான். அதனால பாவனாவதாரத்தை ஆண்டாள் நாச்சியார் பல இடங்களிலே மூன்று இடத்திலே பிரார்த்தித்தாள் இல்லையா? அதனாலே கூத்தன் மண்ணி அமரவிடம். அதனாலே மோகத்தை உடையவன் எம்பெருமான் ஆசிரியர்களிடத்திலே அபரிமிதமான வியாமோகத்தை உடையவன். அதனால்தான் மாலே நெடியோனே கண்ணனே மால் மோகத்தை உடையவன் நெடியவன். அதனால நெடியான் என்ற நெடுமாற்று அடிமை செய்தேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்ந்து சதிர் நினைந்தான் கொடுமாவினையே அவன் அடியான் அடியே கூடும் இதுவல்லான் விடுமாறு என்பதன் வந்தோ வியன் மூலகு பெறினுமே என்று மூணு லோகத்தையும் நமக்கு அனுகிரகிக்கும்படியான பரமாத்மாவான எம்பெருமான். அதனாலே மோகம் வியாமோகம் ஆசிரியர்களிடத்திலே பக்தர்களிடத்திலே ரொம்ப பிரேம உண்டான். அதனாலே அப்படிப்பட்டதான வியாமோகத்தை உடைய மணிவண்ணா முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நில நின்ன எம்பெருமானுக்கு எத்தனை திருநாமங்கள் தான் நீலமேகு சியாமலன் என்பதாக கண்ணனென்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனே என்று ஆண்டாள் சாதிக்கிறாள் இல்லையா? கண்ணன் என்று சொன்னாலே கிருஷ்ணன் பேர். கிருஷ்ணன் என்று சொன்னால் அதுக்கு தமிழிலே பொருள் சொல்லணும்னா கருப்பன் சொல்லணும். லோகத்துல யாரையாவது ஒருத்தர் கொஞ்சம் கருப்பா இருந்தா கருப்பண்ண சுவாமின்னு ஒருத்தர் கூப்பிட்டா யாரை போய் கருப்பான்னு கொடுத்தோம். கண்ணனுக்கு கருப்பன் கண்ணனென்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனே புண்ணில் புளிப்பெய்தால் போல் குரலின் அழகு பேசாதே பெண்ணின் வருத்த மரியாத பெருமான் அறையில் பீதக வண்ணமாடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசீரேன் என்று வியாமோகத்தை உடையதான பரமாத்மாவான எம்பெருமானை திருமுழ்கியாழ்வார் பல இடங்களிலே எம்பெருமானத்திலே ஈடுபட்டார். அந்த திருமுழ்கியாழ்வாருக்காக யதோத்தகாரி என்னும்படியான திவிதேசத்தில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று சேவை சாதித்தார். அந்த திருமுழ்கிப்பினால் ஒரு சமயம் ஒரு இடத்துல தான் தனியாக அமர்ந்திருக்கும்படியான சமயம் அந்த திருமுழ்கியாழ்வார் எழுந்தொழி இருக்கும்படியான சமயத்தில் அங்கு அற்புதமான வேதபாராயண சுவாமிகள்லாம் போயிட்டு இருக்கார். அந்த வேதபாராயண சுவாமிகள்லாம் போயிட்டு இருக்கும்படியான சமயத்தில் திருமுழ்கியாழ்வார பார்த்தார். இவர் வந்து உயர்ந்த குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன் நலங்களாய நற்கலைகள் நாவிலும் நவீன்றிலேன் என்பதாக இவரை பார்த்த பிறகு இவருடைய காதலே சாட்சாத் ஸ்துதியாகிய சம்மிதாபாவம் காதலே விழ வேண்டாம் என்று அங்கு செலக்ஷன கனபாடிகள் இவள வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய மகாசூராத்தியாயிகள் இவர்களெல்லாம் போயிட்டே இருந்தாராம். அவருடைய காதல பட்ட உடனே காதல படக்கூடாதுன்றதுக்காக வேதபாராயணம் பண்ணிட்டுவா அப்படியே நிறுத்திட்டார். நிறுத்திட்டு கொஞ்ச தூரம் தள்ளி போய் அதுக்கப்புறம் பாராயணம் பண்ணலாம் என்று பண்ணினார்களாம். திருமுழ்கியாழ்வார் ஒரு நதி ஓரத்தில் திருக்குளம்பு என்னும்படியான திவிதேசத்தில் காவிரி பக்கத்தில் ஒரு ஓரத்தில் எழுந்துள்ளிருக்க அந்த சமயத்தில் இந்த வேத பாராயணம் சொல்லக்கூடிய செலக்ஷன கனபாடிகள் வேத விசாரம் பண்ணிட்டு வந்தவா அப்படியே வேதத்தை பாராயணம் பண்ணிட்டே வந்தா அந்த இடத்துல வந்தவங்க நிறுத்திட்டான். நிறுத்திட்டு ஒரு பத்து அடி போலாம் ஏன்னா இதற்காக வேதத்தை விழக்கூடாது தம்பிதியை சொல்லக்கூடாது. அதாவது வேத பாராயணம் சொல்லிச்ச முக்கியமான விஷயங்கள் பிரணவத்தோட தான் வேதத்தை உபக்கிரமம் பண்ணணும் உபசம்ஹாரம் பண்ணச்சு முடிக்கச்சேவும் பிரணவத்தோடு முடிக்கணும்.
அதனால முதல்ல ஆரம்பிச்சு சொரித்தத்தோட அதுக்கப்புறம் உதாரணத்தோட வேதத்திலேயே சொல்லிடுது. இவ வேதத்தை சொல்லிட்டே போனவர்கள் அங்க நிறுத்தின உடனே பத்தடி தாண்டி போய் பாராயணத்தை ஆரம்பிக்கலாம் சுவாமின்னு ஒரு பெரியவரை பார்த்து ஆரம்பிக்கலாம். தேவரையில் ஆரம்பிக்கலாம் சுவாமினர் இல்ல இல்ல தேவரையை ஆரம்பிக்காம இவ ஒத்தர் கொத்தர் தேவர நீங்க சொல்லுவோம் நீங்க சொல்லுவோம்னு சொல்லிட்டே இருந்தா வேதமே இவளுக்கு ஞாபகம் வரல. என்ன சுவாமி எந்த இடத்துல விட்டுதுன்னு தெரியலையாங்க. எந்த இடத்துல விட்டுதுன்னா இந்த மண்டபத்து வாசல்ல தான் விட்டுதுன்னு ஒருத்தர் சொல்ற விட்டுதுன்ற இடத்தை கேட்கல சுவாமி. வேதத்துல எந்த இடத்துல விட்டுதுன்னா ஒருத்தருக்குமே தெரியல. வேதம் நின்று போயிடுது. உடனே நின்று போனோடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறா. அப்ப அந்த சமயத்துல அந்த சுவாமி எழுந்திருக்க அவர் பெரிய மகா பிரம்ம ஜானி. நாம் ஏதோ சாதாரண அல்ப மனிதர்னு நாம நினைச்சுட்டோம். இதுக்கு அபராத கிரமம் பண்ணாதான் நம்ம வந்துடும் போய் எல்லாரும் அந்த திருமுகத்துல வந்து சுவாமி நாங்க இன்னமும் நினைச்சோம் எங்களுக்கு சொன்ன இடம் ஞாபகம் வரல அப்படின்ன உடனே திருமுகிப்பா நாங்க எழுந்த மணி இருந்த உடனே என்ன பண்ணீங்க கிருஷ்ணானாம் ஸ்ரீஹீனாம் நகரில் பின்னம் கிருஷ்ணா கூட்டா தட்சிணா சமுத்தியாஸ்தாபால நிர்மபதி என்று சம்ஹித பாகத்தில் இரண்டாவது காண்டத்திலே வரும்படியான ஒரு வேத பாகத்தை எடுத்து சொல்ற கிருஷ்ணானாம் ஸ்ரீஹீனாம். இந்த வேத பாகத்தை திருமுகி பிரான் என்ன பண்ணின தன் வாக்கினாலே சொல்ல வேண்டாம் என்று சொல்லி கிருஷ்ணம் என்று சொன்னால் கருப்பு, ஸ்ரீஹி என்று சொன்னால் நெல்லு, கிருஷ்ணான் நகலில் பின்னம் என்று சொன்னால் நகத்தினாலே கிள்ளுவது. இப்ப இந்த திருமுகியார் என்ன பண்ண கருப்பு பகிர் நெல்லை கையால் எடுத்து நகத்தினாலே விண்டார். இந்த அர்த்தம் அப்படியே வேதத்தில் வளரும். கிருஷ்ணானாம் ஸ்ரீஹீனாம் நகலில் பின்னம் கிருஷ்ணா கூடா தட்சிணா சமுத்தியை என்று வேதத்தை அந்த வேத பாகத்தை திருமுகியார் தன்னுடைய சம்கியான இந்த யூஜிசி ப்ரோக்ராம் சொல்றா இல்லையா பேச முடியாத அத மாதிரி திருமுழ்சியாழ்வார் என்ன பண்ணின திருமுழ்சியாழ்வாருக்கு தெரியாத வேதாந்த விஷயம் இல்ல. சாக்கியம் கற்றோம் சமணம் கற்றோம் சங்கரனார் ஆக்கியம் ஆகம நூல் ஆராய்ந்தோம் என்பதாக எல்லா மதங்களையும் பூண்டு புறப்பட்டு எல்லா மதத்திற்காகவும் உத்கிருஷ்டமாக இருக்கும்படியான பரதேவதையான ஸ்ரீமன் நாராயணன் என்று கடைசியில தான் விஷ்ணு மதத்துக்கு வர அப்படிப்பட்டதான திருமுழி பிரானுக்கு தெரியாத வேதாந்த விஷயங்கள் கிடையாது என்பதை தெரிந்திருந்த போதிலும் தன் வாக்கினாலே சொல்லக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணின வர்ணாசிரம தர்மத்தை ஆழ்வார்கள் எல்லாம் அதனாலே அந்த பதிர் நெல்லை எடுத்து காண்பித்த உடனே அவர்கள் குட்டு போன வேத பாகம் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வேத பாராயணத்தை பண்ணிட்டு போனால் அதுக்கப்புறம் திருமுழி ஆழ்வார் திருவடியில் அபராத சமாபனம் பண்ணிட்டு எங்களை எல்லாம் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்தார்களா. அதனாலே ஆசிரியர்களிடத்திலே வியாமோகத்தை உடையவன் எம்பெருமான் எப்படிப்பட்டவன் மணிவண்ணன் முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நில நின்ன பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னும் கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி இந்த வண்ணம் இன்று காட்டி இந்த ஊரீரே. எம்பெருமானுடைய திருமேனி எப்படிப்பட்டது நீலமேக சியாமலன் முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் சீரசாகரத்தில் பெருமாள் படுத்துட்டதுனால அந்த பார்க்கடல் திருப்பார்க்கடலுடைய அலைகள் பட்டுப்பட்டு பெருமாள் திருமேனியில நவரத்தன நீலமேகத்துல அப்படியே நவரத்தனம் பதி பெருமாள் ரங்கநாதன் நீலநாயக பதக்கமும் ஒன்னு சாத்தின்னு இருப்பேன். அது நம்பெருமாளுக்காகவே ஏற்பட்டது. இப்ப எல்லா கஷேத்திரத்திலையும் சாத்தின்னு இருக்கா. ஆனா அது நம்பெருமாளுக்குன்னு இந்த ஐந்து விதமான சர்க்களை வச்சுன்னு நீலநாயக பதக்கம் சாத்தின்னு போது நம்பெருமாள். அதனாலே முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் உருகும் நிலவின எல்லா இடத்திலும் இருக்கும்படியான எம்பெருமான் பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்றால் பொன்னின் வண்ணம் மணியின் வைரமாக இருக்கான் வைடூரியமாக இருக்கான் ரத்தனமாக இருப்பான் அவன் இந்த வண்ணம் என்று காட்டி இந்த நூறீர எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை யாரால் அறிகிறார் யாராலும் தெரிஞ்சவனுடைய அப்படிப்பட்டதான மாலைய மோகத்தை யாமோகத்தை உடைய ஆசிரியர்களிடத்தில் பரம பிரீதி உடையதான மணிவண்ணா. அதனாலே மணிவண்ணன் ரத்தனம் போன்றதான கிருஷ்ணா என்று கண்ணனிடத்தில் கண்ணனுக்கு ஆச்சரியமான திருவாபரணங்கள்லாம் உண்டு இல்லையா. அதனால சிங்கினி கட்டி கிரி கட்டி கையினில் கங்கணமிட்டு கழுத்தில் தொடர் கட்டி சங்கரத்தாலே சரிரா நடந்து வந்து என் கண்ணரென்னை புறம்புல்குவான் எம்பிரான் என்னை புறம்புல்குவான் யசோத பிராட்டி சந்தோஷப்படுறான், ஓடி வந்து கண்ணன் வந்து பின்னாடி முடிவ கட்டிப்பான் தாயார் இடத்துல அம்மா கிட்ட, கிஞ்சினி கட்டி கிரி கட்டி கையிலில் கங்கணம் இட்டு ஆச்சரியமான திருவாபரணங்கள்லாம் சாத்தி சாத்தி அலங்காரத்தை எல்லாம் பார்த்து ரசிப்பான். அப்படிப்பட்டதான எம்பெருமான் கண்ணன் திருமேனிலே ஆச்சரியமான திருவாபரணங்கள் என்ன, அவருடைய திருமேனி அழகு என்ன, அந்த திருமேனியில அலங்கரிக்கும்படியான திவ்யாபரணங்கள் என்ன என்பதனாலே மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மார்கழி நீராடுவான். அங்கிருந்து மார்கழி திங்கள் முதல்ல ஆரம்பித்தால் மார்கழி நீராட வேண்டும். அதனால இங்க பகவத் அனுபவமாகிற ஸ்நானத்தை பண்ண வேண்டும் என்று உணர்த்துகிறார். மேலையாம் செய்வனகள் வெண்டுவன கேட்டியே, மேலையாம் செய்வனகள் எந்த காரியம் பண்ணினாலும் அது சாஸ்திர விகிதமாக இருக்கணும். நம்முடைய பூர்வே பூர்வே ஆதரிஷம் அக்னிஞ்சின்வாணாஹ பூர்வே விஸ்வசுஜோ மிருதாஹ சதம் வருஷ சஹஸ்ராணி தீக்ஷிதா சத்ரமாஹதா என்று வேணும் சொல்லிச்சு. பூர்வே பூர்வேபியஹா வச ஏததூதுஹு, நாமா திடீர் ஒரு காரியம் நினைச்சுனா யாரும் பண்ணாததை நான் பண்ணணும்னு, யாரும் பண்ணாதுன்னா பகவத் பிரீதிகரமா இருக்கணும், அது சாஸ்திர விகிதமா இருக்கணும். அசாஸ்திரியமான விஷயத்தை புதுசா ஒண்ணு பண்றேன்னு சொல்லிட்டு சாஸ்திரத்திலையும் பண்ணல, பெரியவாலும் அனுஷ்டானம் பண்ணல, அத ஆமோதனம் பண்ணலன்னு சொன்னா அது மாதிரி காரியங்கள் பண்ணுவது சாஸ்திர விகிதம் அல்ல. சாஸ்திர விகிதமான விஷயத்தை பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே கோகுலத்திலே பல சிரமங்கள் ஏற்படும்படியான சமயத்திலே அற்புதமான இந்த காத்தியாயனி விரதம் எனும்படியான ஆச்சரியமான ஒரு நோன்பு நோக்கு பகவத் கிருபையை பெற்ற கோபிகைகள்லாம் இருக்கா. அதனால அப்படிப்பட்டதான மகோன்னதமான உற்சவத்தை அந்த காலத்திலே பண்ணதை நாங்கள் இப்ப பண்ண போறோம் என்பதாக மார்கழி நீராடுவான் மேலையாம் செய்வனர்கள், மார்கழி நீராடுவான் ஸ்நானம் பண்ணுவது. ஸ்நானம் பண்ணினால ஆச்சார பிரதமோ தர்ம தர்மஸ்ய பிரபுரச்சுதா ரிஷயஸ்பிதரோ தேவா மகாபூதானி தாதவா ஆச்சார பிரதமோ தர்ம. முதல் தர்மம் எதுங்க, ஆச்சாரம் தான் முதல். ஆச்சாரம் இல்லாத எந்த தர்மம் பண்ணினாலும் பிரயோஜனமே கிடையாது. அதனால ஆச்சார பிரதமோ தர்ம. அதனால அந்த ஆச்சாரத்தில் என்ன பண்ணிருக்கீங்க, முதல்ல ஸ்நானம் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்நானம் பண்ணிட்டாலே கைகால் அலம்பிட்டு ஆச்சமனம் பண்ணணும், ஆச்சமனம் பண்றதா இருந்தா கால் அலம்பணும், கால் அலம்பினா ஆச்சமனம் பண்ணணும். இது சாஸ்திர விகிதம். அதனால ஆச்சமனம் பண்ணுவான்னு சொன்னாக்கா கால் அலம்பிட்டுதான் ஆச்சமனம் பண்ணணும்னு அர்த்தம். கால் அலம்பிடுவான்னு சொன்னா கண்டிப்பா ஆச்சமனம் பண்ணணும்னு அர்த்தம். தீர்த்தமே இல்லாட்ட கூட ஸ்ரோத்ராச்சமனம் பண்ணணும். கிடைக்கல அப்படி கையை பிடிச்சி வச்சு ஸ்ரோத்ராச்சமன் காதை தொட்டு பிரணவத்தை சொல்லி பண்ணினாலும் அதுவும் ஒரு ஆச்சமனத்துக்கு சேர்ந்து. அதனால ஆச்சார பிரதமோ தர்ம என்பதனால நாங்கள் மார்கழி நீராட வேண்டும். முதல்ல கண்ணா உன்னிடத்திலே பிரார்த்திக்கும்படியான சமயத்திலே காலஹா பரமசோபனஹா மதிநிறைந்த நன்னாள் சொன்ன சந்திரன் இருக்கும்படியாகவும் மிருகசீருகா நட்சத்திரமாகவும் உயர்ந்த காலமானபடியினாலே எம்பெருமானை தொழுவதற்கு இது உத்கிருஷ்ட காலம் என்பதனால அங்கு ஆரம்பித்தார் இல்லையா. அதனாலே மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவனை, மேலையார் செய்வனகள் ரேகாமாத்திரம் அபி சுண்ணாது ஆமனோ வத்மனப்பரம் நவ்யதீய பிரஜாத்திய நியந்தும் நேவி விருத்தையா என்பதாக திலீபனுடைய பெயர் ரேகாமாத்திரம் அபி சுண்ணாது. அதாவது தன்னுடைய பூர்வர்கள் எந்த திக்கில எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணினாரோ அதே மாதிரி திலீபை வராஜேந்து, திலீபனும் அற்புதமாக சூரிய குலத்தினுடைய மன்னனானவன் திலீபனும் அப்படியே பூர்வே பூர்வே பியஹா பெரியவர்கள் சென்ற வழியை ஒரு லவலேசம் கூட மாறாமல் பெயரே செல்வானாம். அதனால மேலையான் செய்வனகள் வேண்டுவன கேட்டிய, மேலையார் செய்வனகள் முன்னாடி ஒரு அனுஷ்டானம் பண்ணியிருக்கா பெரியவாழ்வா சேர்ந்து எம்பெருமானுக்கு இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணியிருக்கா, அந்த கைங்கரியத்தை நாங்கள் பண்ண போறோம் என்பதான கண்ணனிடத்திலே பிரார்த்தித்தார். ஞானத்தை இந்த விஷயம் இந்த பாசுரத்திலேயும் கண்ணன் பெருமானிடத்தில் ஆறு விதமான வஸ்துக்களை அபேட்சம் பண்ற. இது வந்து பாசுரம் 26வது பாசுரம் இல்லையே, பாசுரம் 24 தத்துவங்கள் சொல்றது, 25வது தன்னுடைய மனதாவிய தத்துவத்தை சேர்த்து 26 தத்துவம் பரமாத்மா ஜீவாத்மா இருந்து கேட்காமல் 24 தத்துவங்கள். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 26 தத்துவங்கள் இருந்து நிறைந்ததான பாஜகமானபடியினாலே ஞானத்தை எல்லாம் ஆறு விதமான வஸ்துக்களை பெருமாளிடத்தில் பிரார்த்திக்கிறார். இந்த கேட்கிறதுன்னா எம்பெருமான் இதெல்லாம் எதிர வந்துட்டானே, ஏன் கேட்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது ஒருத்தன் பெருமாளிடத்தில் லட்சார்ச்சனை பண்றோம், 20 நாளைக்கு லட்சார்ச்சனை பண்றேன்னு பெருமாளிட பிரார்த்தனை பண்ணி பண்றான், அது ஒரு மாதம் மாதிரி மாதம் கூட பெருமாளுக்கு லட்சார்ச்சனை வச்சுப்போம், குழந்தைக்கு நிச்சயதார்த்தம் ஆகணும் கல்யாணம் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான், கோவில் 30 நாளும் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அர்ச்சனை சுவாமிக்கு பிரார்த்திச்சு, 30 நாள்ல 15 நாள் அர்ச்சனை நல்லா பண்ணார், பெருமாளுக்கு புஷ்பங்கள் பழங்கள் எல்லாம் வாங்கி வந்து நிவேதனம் பண்ண 15வது நாள் இவர் என்ன எதிர்பார்த்தாலும் இந்த காட்டு உத்கிருஷ்டமான இடத்துல நல்ல குழந்தைக்கு ஒரு நல்ல ஜாமாத்தா அமைந்து ஏற்பாடாயிருக்கு, தை பிறந்த உடனே கல்யாணம் பண்ண போறேன்னு உடனே என்ன பண்ண 15 நாள் ஆயிடுச்சு, நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, நிச்சயதார்த்தானா உனக்கு பெருமாள் சங்கல்பம் பண்ணிட்டு 30 நாள் அர்ச்சனை பண்றேன்னு ஒருத்தர் சொல்லுட்டு 15 நாள் அர்ச்சனை பண்ண உடனே பலன் கிடைச்சிருக்கு உடனே அது விட்டுடலாமா? அது விட்டுட்டா அது அசாஸ்திரியமான விஷயம். எம்பெருமானத்திலே பிரார்த்திக்கணும், 30 நாளும் பண்றோம்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம், எந்த காரியம் பண்ணினாலும் பிரயோஜனாய பரமபுருஷா சர்வசேஷி சுயப்பதி ஸ்வசேஷபூதமிதம். அதுக்கப்புறம் பிராகசந்தியா, என்ன காரியங்கள், அக்னிஹோத்திரமா பகவத் ஆராதனமா என்ன பண்ண போறோமோ அதை சேர்த்துட்டு நீ நடத்தி கொடுக்கணும். சாத்விக தியாகம் பண்ணணும் இல்லையா, சாத்விக தியாகம் பண்ணி ஆரம்பித்தால் திரும்பவும் அந்த கைங்கரியத்தை பூர்த்தி பண்ணின பிற்பாடு பகவான் இடத்துல என்பதாக பூர்த்தி பண்ணணும். அதனால மேலையான செய்வார்கள் வெண்டு வர கேட்டீர்கள், நாங்கள் விரதானுஷ்டானம் பண்றோம், சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கோம், கிருஷ்ணா எங்கள் கண் முன்னாடி வந்து சேவை சாதித்தாலும் வேண்டுமென்னு கேட்கிறேன், நீ கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் அபயப்பிரதானம் பண்றது இல்லையா, நாங்கள் கேட்கும்படியான வஸ்துக்களை எல்லாம் கொடுக்கணும், யாகம்னு சொன்னா யாகத்துக்கு வேண்டியது கொடுக்கணும். அதனால மேலையார் வேண்டுமென கேட்கிறேன், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முழல்வன பாழந்த வண்ணத்தூன் பஞ்சசங்கியமே, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முழல்வன பாழந்த வண்ணத்து உன் பஞ்சசங்கியமே. எம்பெருமானத்தில் கேட்கறது என்ன, அதாவது ஒரு இடம் பிறப்பு, கடலில் பிறந்து கருதாது பஞ்சசரன் உடலில் வளர்ந்து போய் ஊழியான் கைத்தலத்தே, திடலில் குடியேறி தீயாசுரை நடரைப்படம் உழங்கும் தோற்றத்தாய் மற்றே. சந்தீபினி என்னும்படியான மகர்ஷியின் இடத்துல கண்ணன் குருகுல வாசமாக வேதாந்தங்கள் எல்லாம் வாசித்தார், ஆனா குரு தட்சிணை கொடுக்கும்படியான வேதத்தையெல்லாம் கத்துண்டு அவரிடத்துல சர்வ சாஸ்திரங்களையும் கத்துண்டா, சாந்திமணி மகரிஷிக்கு தட்சிணை கொடுக்கும்படியான சமயம் வந்தது. அப்போ கண்ணன் போய் ஆச்சாரியனுக்கு குருவுக்கு சம்பாவனை பண்ற, இந்த சம்பாவனையெல்லாம் வாழ்ந்தான், இறைப்பொழுதில் பாதாளம் களவிருத்தை கொடுத்தவர் மறைப்பெருந்தியை வளர்த்திருப்பார், என்னுடைய அநியாயமாக ஒரு குழந்தை போயிட்டான், அந்த குழந்தையை எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும், அதுதான் எனக்கு கிருஷ்ணா நீ கொடுக்குற தட்சிணை என்று சாந்திபினி அவர்களிடத்தில் கண்ணன் இடத்துல சொன்னாலாம். உடனே அந்த பெருமாள் தேடி கண்டுபிடிப்பதற்காக சமுத்திரத்துக்குள்ளே போய் கடலில் பிறந்து கருதாது பஞ்சகடன் உடலில் வளர்ந்து போய் உள்ளான் கைத்தளத்து, கடலுக்குள்ளே பஞ்சசலன் என்னும்படியான அசுரன் வைத்திருந்ததாக அந்த அசுரனை வதம் பண்ணி அவரிடத்திலிருந்து அந்த சங்கத்தை குடிங்கிட்டு வந்து எம்பெருமானவனா ஊழியான் கைத்தலத்தே, அது சமுத்திரத்திலே உத்பவமானது எடுத்துட்டது அந்த அசுரன், அவனிடத்திலிருந்து பெருமாள் குடிங்கின்ற மூணு இடத்துல, ஒரு இடம் பிறப்பு, ஒரு இடம் வளர்ப்பு, கடைசியில இருந்தது எம்பெருமானிடத்தில். அப்புறம் சாந்திவினி மகரிஷிக்கு தனியார் அவனுடைய குழந்தையை கொண்டு சமர்ப்பித்தாராம் குரு தட்சிணையாக, கடலில் திறந்து கருதாது பஞ்சசலன் உடலில் வளர்ந்து போய் ஊழியான் கைத்தலத்தே, எம்பெருமானுடைய கையில் திடரில் குடியேறி தீய அசுரன் நடரைப்படம் முழங்கும் தோற்றத்தாயி லட்சங்கே. அந்த சங்கம் என்ன பண்ணது, பெருமானுடைய கையில் இருந்து சக்கராயுதத்தை வச்சு பெருமான் எஸ்மின் விநியஸ்த பாரம் என்று சுதர்சன செல்லத்திலே யதாயத்தம் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்வதம் பாதுவஸ்த பரம் சக்கரம் சக்கர ரூபஸ்ய சக்கரினஹா என்று இந்த சுதர்சனால்தான் ஆசிரியர்களுடைய இன்னலை போக்குவதற்காக எத்தனையோ ரூபமாக அவதாரம் பண்ணி எல்லாருடைய குறைகளை தீர்த்து வைக்கிறான். ஆனா இந்த சங்கமாகப்பட்டது எம்பெருமான் கண்ணனுடைய கையில இருக்கு. திடலில் குடியேறி தீய அசுரர், தீய அசுரர்கள் இருக்காளே, நடலைப்பட முழங்கும் தோற்றத்தாயினெங்கே. அந்த சங்கத்தை ஊதின உடனே என்னாச்சு, சத்ருக்கள் எல்லாம் பயந்து கொடுக்குறது. அதே சங்கம் எம்பெருமானிடத்தில் ஆசிரியர்களா இருக்காளே, அவர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குது. ஒரே வஸ்து ஒருத்தருக்கு கெடுதியை கொடுக்குறது, ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இது என்னன்னா எம்பெருமானுக்கு பிரியமானவர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த சங்கம். எம்பெருமானுக்கு விரோதிகளாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் அபஜயத்தை கொடுக்குது. பெருமாள் கோவில் சங்கத்தில் எதிர்காக இப்ப திருச்சின்னம்னு சொல்றது அந்த சங்கத்தினுடைய சேர்ந்ததுதான். கண்டாநாதம் கிருத்வான பெருமாள் பெரிய மணி, இந்த மணி சமர்ப்பிக்கிற எதிர்கான மங்களகரமான பகவானுடைய திருவாராதன காலத்தில் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷ நிவர்த்திக்காக மணி இருக்கணும். மணிக்கதமும் தாழ்கிறவாறு சொன்னா இல்லையா, அந்த மணி சப்தம் மங்களகரமானது, தோஷத்தை போக்கக்கூடியது. அதனால மணிவண்ணான மணி போன்றுதான எம்பெருமானும் என்று சொல்லலாம். மணிகளில் எழுந்ததான ரத்னமயமான க்ஷேத்திரத்திலே பெருமாள் நந்தகோபுருடைய கிரகத்திலே எழுந்துள்ளிருக்கும்படியான திருக்கோயில் என்று சொல்லலாம். அர்ச்சாவதாரமாக எல்லா விவிலேசங்களையும் பெருமாள் சமிதியில மணியோடு சேர்ந்த கடவுளுக்கு நம்மாக்கு கோவில் ஆழ்வாரையும் சேர்த்துக்கிறாங்க. அதனால போல்வன சங்கங்கள் பொய்ப்பானுடையனவே, அதனால உன் கையில் இருக்கும்படியான சங்கம் போன்றதானவை எங்களுக்கு கொடுக்கணும்னா, இந்த சங்கம் என்பது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. இது அஞ்ஞானத்தை போக்க வேண்டும் என்பதனாலே எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறது ஞானம்தான். அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கும்படியானது அந்த சங்கம். ஞானத்தை எல்லாம் நடுங்க முழுகன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச செம்பியமே, பாலன்ன வண்ணம்னு சொன்னார். இந்த பால் போன்றது, பால்னா வெண்மையானது. இந்த பால் எப்படிப்பட்டதுன, பயோகம் பிராமணஸ்ய விரதய வாபூரா யஜ்ஞாவிக்ஷாவைஸ்யஸ்யா என்று விரத காலங்களிலோ உயர்ந்த காலங்களிலோ பயஹ பிராமண பயோவா ஓஷதய பய பய பயசைவாஸ்மை பயோவந்தே என்று பால் தான் முக்கியம். பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச விரத காலங்கள் எல்லாம் பாலுக்கு எந்த விதமான தோஷம் கிடையாது. ஆனால் திரு சுரபியானாலும் கோத்தும் கழியாதிரே என்று சொன்னார். பால் வந்து ஒசந்ததா இருக்கலாம், அந்த பால் வந்து ஒரு தோலை, அதாவது பசுவனிடத்திலிருந்து தானே பால் வருது. ஆனால் அந்த பசுவை லக்ஷ்மி என்று நாம் எல்லாம் பூஜை பண்றோம். திரு சுரபியானாலும் கோத்தும் கழியாதிரே, சுவாமி தேசிகன் சிம்மச்சாரத்தில் சாகிற திரு சுரபியானாலும் பசுமாடு மகாலட்சுமி என்னும்படியான ஞானம் அந்த பசுவுக்கு தெரியாது. பசு என்ன பண்றது, பசுவில சர்வவிதமான தேவதைகள் இருக்கா, ஆபோவை சர்வா தேவதா அக்னி சர்வா தேவதா பிராமணாவை சர்வா தேவதா பசவோவை சர்வா தேவதா என்று வேதம் சொல்றது. எல்லா தேவதைகளும் நிறைந்திருக்கும்படியான சில இடங்கள் வேதத்தில் சொல்றது. அக்னி சர்வா, அக்னியில எல்லா தேவதைகளும் இருந்தா, அதனாலதான் எந்த காரியம் பண்ணாலும் அக்னி ஆராதனம் பண்ணி பெருமாள் பண்ணுவோம். எந்த உற்சவங்கள் பண்ணாலும் அதுக்கு அங்குரார்ப்பணம் பண்ணி முத்தங்கிரகணம் பண்ணவுடனே அக்னி ஆராதனம் பண்ணிவிடுவோம். அதனால அக்னி சர்வா ஆபோவை, அதுக்கப்புறம் கும்பம் பெருமாளுடைய சன்னதியில அது வைதிக கர்மாக்கள், கிரகமா இருக்கட்டும் ஆலயமா இருக்கட்டும், அங்க என்ன பண்ணோம், கும்பஸ்தாபனம் பண்ணி அதுல ஆராதிக்கிறோம். கும்ப பிம்ப யாக மண்டலம் சதுஸ்தானத்துல சொல்றது. அக்னி சர்வா தேவதா ஆஹா ஆபோவை சர்வா தேவதா ஆஹா, அது மட்டும் இல்ல பிராமணாவை சர்வா தேவதா ஆஹா. வேதாத்தியனம் பண்ணும் பிராமணர்களிடத்திலே சகல தேவதைகள் இருக்குன்னு வேதமே சொல்றது. வேதமே வஜவே நித்யம் யதாகாலமதந்திரிதா நஸ்யஸ்ய ஆஹுப்பரம் தர்ம உபதர்மோ வன்ய உச்யதே பிராயஷ்சித்தான்யசேஷாணி தபஸ்கர்மா ஆத்மதாரிவை யானி தேசாமுசேஷாணாம் கிருஷ்ணாநுஸ்மரணம் பரம். இத சகாலத்துல அத்தியனம் பண்ணணும், ஸ்வரம் தப்பில்லாம சொல்லணும், அக்ஷர தப்பில்லாம சொல்லணும், குருகுல வாசமாக அத்தியனம் பண்ணணும். அத்தியனம் பண்ணி தான் ஒருத்தருக்கும் அத்தியனம் சொல்லி வைக்காட்டா அவன் மரமானவே பரப்பான்னு சொல்லுது. அதை நிறைய பேருக்கு அத்தியனத்தையும் சொல்லி வைக்கணும். அவனுக்கு மேல அத்தியனம் பண்ணாலே பரவாயில்ல, அத்தியனம் அதுக்காக பார்த்தா அத்தியனம் பண்ணாத முதலே உத்தமமா இருக்குமே இருக்கும். ஏன்னா அத்தியனம் பண்ணவனுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய உண்டு. அதாவது சாஸ்திரங்கள்ல இப்படி இப்படி எல்லாம் இருக்கணும்னு விதிவிதி. பாமரன் பண்றது இவன் பண்ண முடியாது. அதனால இவன் வந்து சொல்ற லோகத்தை இவன் சொல்றான், இவன் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்றது. அதனாலே போர்வணங்கள், அதனாலே பாரண வண்ணத்து உன் பாஞ்சசல்யமே. அதனாலே பார்க்கடல்ல இருக்கும்படியான பரமாத்மாவுக்கு அந்த பால் எது பால் காரணம்னு தான் அக்னியிலே சகல தேவத்தை இருக்கா. அதனாலே பிராமண இடத்திலே ஆபவமை சர்வா தீர்த்தத்தில் சகல தேவத்தைகள் இருக்கா. அதனாலே பசு இடத்திலே சகல தேவத்தைகள் இருக்கான்றத வேதம் சொன்னதுனாலே பாலன்ன வண்ணத்து பால் சொன்னதுனாலே சேகமயம், அதாவது வெண்மையானது தத்துவ குணத்துக்கு வெண்மையை தான் வண்ணமாக சொல்லியிருக்கு. அதனாலே பால் போன்றதான உன்னுடைய அற்புதமான சங்கம் பாலன்ன வண்ணத்துவும் பாஞ்சசல்யமே. அதா கொடுத்தா இவா கொடுத்தா யார் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேன். அதாவது கர்ணன் ஒரு சமயம் தேரிலே சென்று கொண்டிருக்கின்றார். கர்ணன் தேரில் போகும்படியான சமயத்தில் எதிர ஒரு குழந்தை நெய் எடுத்துட்டு போனார். இவனுடைய ரசம் போயிருக்கும்படியான வேகத்தில் அந்த குழந்தை என்ன பண்ணு பயந்து கீழே விழுந்துருச்சு. அதுல இருந்து நெய் எல்லாம் கீழே கொட்டி விடுச்சு. இந்த குழந்தை அழுதுலே இருந்தது. கர்ணன் தேரிலே குதிச்சான். அந்த குழந்தை எடுத்து மடியில வச்சான். ஏன் குழந்தை அழற அழறன்னு கேட்டான். ஐயோ என் நெய்யை கொட்டிட்டா எங்க அம்மா வைதா எனக்கு ஆத்துக்கு எடுத்துட்டு நெய்யை எடுத்துன்னு போனோம், பெருமாளுக்கு அமுது படைக்கிறதுக்காக எடுத்துன்னு போற நெய் அது. உடனே சேர்த்தினான் அதை ஆசுவாசப்படுத்தி, உனக்கு என்னம்மா ஒரு பெரிய சின்ன நல்ல நெய் வாங்கிக்கிறேன், கவலைப்படாத என் தேர்ல உட்காந்து போன. வேண்டாம் எனக்கு எதை கொடுத்தாலும் வேண்டாம், நான் எடுத்தும் போனேன், எனக்கு நெய்யை தான் கொடுக்கணுங்க. நீ எடுத்துன்னு போன நெய் மண்ணுல கொடுத்துருக்குமா, மண்ணா போயிட்டு இழுத்துன்னு போயிட்டேன். எனக்கு நீ எந்த நெய் கொடுத்தாலும் வேணாம், எனக்கு இதே நெய் தான் போடும் அப்படின்னு அந்த குழந்தை அழுகுது. உடனே என்னடா இது சோதனையா இருக்கேன்னு கர்ணன் என்ன பண்ணினா, அங்க இருக்கும்படியான மணலோட எடுத்து தன்னுடைய பலத்தினாலே அந்த மண்ணை புழிஞ்சான். மண்ணை புழிஞ்ச உடனே அதுல இருந்து ஒரு சில நெய் கொஞ்சம் வந்தது மீதி மேல. அதுல அப்ப அந்த சமயத்துல பூமி திராட்டி பார்த்தாலாம், ஏ கர்ணா உனக்கு இவ்வளவு அலட்சியமான பூமியை எடுத்து என்ன அப்படியே கசக்கி புழியிறியே, என்னால உனக்கு கர்ணனுக்கு சாபம் ஏற்படுதுன்னா அஞ்சு விதமான சாபம் வந்து சேர்ந்துதான். என்னடா துவயா எம்பெருமான் தேர்க்கட்டில இருந்து தேர் அமக்காரர்கள் இருந்தா அப்பவே போயிட்டு மயாச்ச அர்ஜுனன், நான் வந்து தேர்க்கட்டில துவயா என்ன ஏதோ வியாஜமாக உட்கார வச்சிருக்க தேர்க்கட்டில. சில பேர் டிரைவிங் ஸ்கூல்ல கொடுத்து கார் கத்துக்கிட்டு என்ன பண்ணுவான், இவனை சீட்ல உட்கார வச்சிருப்பான். கத்துக்கும்படியான சமயத்துல பக்கத்துல இருந்து எல்லா காரியத்தையும் பண்றதும் வேற ஒருத்தன், ஆனா இவன் சீட்ல உட்காந்துருப்பான், பண்ற காரியம் மட்டும் ஒண்ணு ஒருத்தன். அதனால துவயா நான் ஒருத்தன் எல்லா காரியத்தையும் பண்ண, உன்ன மின் சீட்ல டிரைவர் சீட்ல உட்கார வைக்கிற மாதிரி பண்ண. குந்தி ஆச்ச உங்க அம்மா ஒரு வரம் கேட்டா, பூமி திராட்டி ஒண்ணு கேட்டா, எல்லாத்தையும் சேர்த்து அர்ஜுனனும் நீ முடிச்சுட்டேன்னு கடைசியில வந்திய. நீ செத்த பாம்பு அடிச்சுட்டு வந்து என்னோ அங்கலாச்சிக்கிறியே, காண்டீபம் தலை சுமையாயிட்டு எந்த வில்லை எடுத்து என்னென்ன பிரகாரமாக சுத்தினியோ அதே வில்ல கடைசியால கையால நகர்த்த முடியாமல் அவஸ்தப்படுறான் அர்ஜுனன். அப்பதான் எம்பெருமான் அவருக்கு முன்னே நின்று, கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞானம் ஆவேனும் யானே என்னும், கடல் ஞானம் கொண்டேனும் யானே என்னும், எல்லா காரியத்தையும் நான் தான் பண்றேன் என்னும்படியான ஞானத்தை கடைசியில தான் அர்ஜுனனுக்கு எம்பெருமான் போட்டினார். அப்படிப்பட்டதான பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சென்னியமே. அப்போ ஒரு சாபம் கிடைச்சது கர்ணனுக்கு. அந்த சாபத்தினாலதான் ஐந்து விதமான சாபத்தினாலே கடைசியில பெருமாளே கடைசியில வந்து யாச்சகமாக வந்து கேட்கிறான், இல்லேன்னு சொல்லாத கொடுக்குறேன்னு சொன்ன தன்னுடைய புண்ணியத்தையும் கொடுத்தான். அந்த புண்ணியத்தை வாய்ந்த பிற்பாடு நீ பண்ண பாபங்கள்லாம் தொலைஞ்சிருக்கு, மோக்ஷ ஈஷாமி மாசுக்கா, உனக்கு அற்புதமான உயர்ந்த கதியை கர்ணாம மோசத்தை கொடுக்குறேன். ஆனா நீ இத்தனை நாள் பண்ணின பாபத்துக்காக அந்த தோஷத்தை எல்லாம் நீங்க அனுபவிச்சுட்ட, ஆனா உனக்கு மோட்சம் கொடுக்கணும்னு இந்த உபாயம் பண்ணினாலும் பண்ண முடியும் என்பதை கர்ணனே கடைசியில பெருமாள் திருவடியில சரணாயணம் பண்ணிட்டான். இவா என்னவோ பட்டிமன்றங்கள் நடந்துட்டு. ஆனா இது மாதிரி விஷயங்கள்லாம் அற்புதமாக ஸ்ரீமத் பாகவதத்திலையும் ராமாயணத்திலையும் வாலியை பத்தி சொல்றாங்க. அதனால பாலன வண்ணத்து உண்பாஞ்சு சென்னியமே, கிருஷ்ணா உன் கையில இருக்கும்படியான சங்கத்தை எனக்கு கொடுக்கணும் கேட்கிறான். அது சொல்ற கடலில் அது பழநவண்ணத்துவன் பஞ்சசன்னியமே போல் வனசங்கங்கள். இது வந்து சாரு சமாதி இல்ல, இது மாதிரி வேற என்ன ஓடும் கேட்கிறேன். போல் வனசங்கங்கள் பொய்ப்பாருடையனவே சாலப்பெரும் பறையே பல்லாண்டி செய்ப்பாரே, பொய்ப்பாருடையவே சாலப்பெரும் பறையே பல்லாண்டி செய்ப்பாரே கோல விளக்கு அவருக்கு ஆறு அங்கங்கள் சொன்னால் இல்லையா, ஷட்விதா கோத்ருத்வ வரணம் ததா என்பதாக ஷட்விதா சரணாகதியின் ஆறு அங்கங்கள் சொல்லப்படுது. ஆறு வஸ்துக்களை பெருமாள் இடத்துல கேட்கிறார். ஒன்னும் ஞானமயமாக இருக்கக்கூடியது, போல்மன சங்கங்கள் போய்ப்பான் உடையது, சாலப்பெரும் பறவை ஒரு வாக்கிய விசேஷப்படுகிறார், பல்லாண்டு இசைப்பாறை என்பதாக பல்லாண்டு பாடுபவர்கள் வேறு மங்களகரமான பகவன் நாமாவை சொல்லலாம். கோல விளக்கே ஆச்சரியமான ஒரு தீபம் வேணும், கொடி துவஜம் வேணும், கோல விளக்கே கொடி விதானம். பெருமாளுக்கு எந்த இடத்துல இழந்து விழுந்தாலும் அங்க ஒரு விதானம்னு ஒன்று கட்டுவான், அந்த விதானமாக இருக்கக்கூடியது மேல் கட்டுன்னு சொல்லுவான். பெருமாளுக்கு பனியோ மழையோ ஏதாவது இதுவெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஆச்சரியமாக மேல்கட்டு விரிப்பு பெருமாள், அந்த விரிப்பு பெருமாள் அழகான மண்டபத்தில் மேல்கட்டுக்கே பெருமாள் எழுந்துள்ளோ. அதனால ஆறு விதமான வஸ்துகளை கேட்கும். சால பெரும் பறையே பல்லாண்டி கேட்பாரே, பொல்வன சங்கங்கள் போய்ப்பானுடையனவே சால பெரும் பறையனு பறைன்னு சொன்னான். பறையின வாத்தியம், பெரும் பறையினா அதை காட்டில் பெருசா ஒன்று ஓடும். சாலப்பெரும் பறையே என்பதாக அற்புதமான வாத்தியம் வேணும்னு பெருமாளுக்கு கேட்கிறான். பெருமாள் எழுந்துள்ளதா ஸ்ரீபாதம் தங்கிகள் வேணும், சத்திர சாம்பரம் பிடிக்கிறவா வேணும், வாத்திய கோஷத்தோட போறவா வேணும், இதெல்லாம் வர முடியா. இதெல்லாம் பெருமாள் திருவீதி புறப்பாடாகும்படியான சமயத்தில் என்னென்ன வஸ்துக்களோ கண்ணன் எம்பெருமான் எழுந்துள்ள போறான். அந்த எம்பெருமான் எழுந்துள்ளும்படியான சமயத்தில் அவனை இப்படியே சுவாகதம் பண்ண, சுவாகத்தம் கிருஷ்ணா கிருஷ்ணா சுவாகத்தம் என்று பெருமாள் எழுந்துள்ளும்படியான சமயத்தில் உபச்சாரங்கள்லாம் நிறைய வச்சுருக்கணும். பெருமாள் பத்தி விழாக்கள் பண்ணா ஒரு ஒரு மூலையில பெருமாளுக்கு ஒரு பழங்கள் எல்லாம் நிவேதனம் பண்றா, ஒரு ஹாரதி பண்றா. என்ன பெருமாள் எந்த இடத்துல இருந்தாலும் ஏதோ ஒரு உபச்சாரம் பெருமாள் கைத்தரியம் பண்ணணும். அதனால பறை வேணும்னு வாத்தியம் வேணும்னு கேட்டான். அந்த வாத்தியம் எப்படின்னு கேட்டாங்க. எம்பெருமான் ஒரு காலத்துல இதற்கு முன்னாடி வாமனாவதாரம் பண்ணினான் பெருமாள். கஷ்யப பஷ்யபோ பவதி என்று கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பெருமாள் வாமனாக அவதாரம் பண்ணினான் இல்லையா. வாமனாக அவதாரம் பண்ணி அந்த வாமன திருமேனியிலே திருவிக்கிரமனாக வளர்ந்து எல்லா லோகத்தையும் அளந்தான் பெருமாள். அளந்தவுடனே பெருமாள் ஓங்கி உலகளந்த உச்சமன் பேர் பாடி. அப்ப பல்லாண்டி இந்த பாடணும்னு சொல்றாள் இல்லையா, அங்கேயும் பாட வேண்டும். என்ன பாடணும்? பெருமாள் என்ன பண்ணா, த்ரீணி பதாதி சக்கரமே விஷ்ணு கோபாதாபியா ததோ தர்மாணி தாரயன் விஷ்ணு கர்மாணி பஸ்ய தயதோ பிரதாணி பஸ்பசே என்பதாக சந்தோஷத்தினால பெருமாள் 27 லோகத்தையும் அளந்து விட்டேன்னு சந்தோஷமா. சந்தோஷமான பிறகு என்ன பண்ணினார், அப்பொழுது ஜாம்பவான் என்னக்கூடிய ஒரு பெரியவர்கள், அந்த ஜாம்பவான் என்ன பண்ண, பெருமாளுக்கு பட்டாபியாரமானது வாமன அவதாரத்தில் எல்லாரையும் பெருமாள் அனுகிரகம் பண்ணினான்றதுக்காக நல்ல விஷயத்தை எல்லா இடத்திலையும் தண்டோரா போட்டு சொல்லணும் மூலியம். அந்த ஜாம்பவான் என்ன பண்ணாரா, வாத்தியத்தை வாசிச்சுட்டு வாமனன் மூணு உலகையும் அளந்து எல்லோருக்கும் தன்னுடைய திருவடியினாலே மோட்ச ஈஸ்வரியத்தையும் பெருமாள் கொடுத்தான். கோவிலில் போனா பெருமாள் சன்னதியில் போனோம்னா என்ன பண்றோம், பெருமாளை சேவிக்கிறோம். அர்ச்சன சுவாமி நமக்கு சீஷடாரி சாய்கிறார். இந்த சீஷடாரி சாய்க்கிறதுக்குள்ள சில அர்ச்சன சுவாமிகள் நல்ல விஷயம் தெரிஞ்சவா, விஷயம் தெரிஞ்சவா மற்ற விஷயம் தெரியாதுல்ல, சாமர்த்தியமுடைய அர்ச்சனால் சில பேர் உண்டு. அவ என்ன பெருமாள்கிட்ட போய் கோவிலில் போய் பெருமாளை சேவிச்ச உடனே தீர்த்தம் விழுத்தம் அர்ச்சனை எல்லாம் சந்தர்ப்பத்தெல்லாம் பண்ணி பண்ணிடுவா. இந்த ஷடாரி சாய்க்கிட்டு சுவாமி இந்த உற்சவம் நடந்து போறது, இந்த உற்சவத்துக்கு பெரிய உற்சவம், இந்த உற்சவத்தை தேவன் தான் நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு ஷடாரி தலையை எடுத்துட்டு எடுக்கவே மாட்டான். ஒரு அழுத்த எடுத்துவாள் தலைய அவன் என்ன பண்ண, அடியே அடியே பெருமாள் சன்னதியில பெருமாளுடைய ஷடாரி நம்ம தலையில சாச்சு இந்த உற்சவத்தை தேவன் நடத்தி வைக்கணும்னு சொல்லிவிட்டா. அவன் என்ன பண்ணுவான், ஷடாரி எடுத்த உடனே என்ன ஆகுன்னு சொல்லு, ஏதோ ஒரு 10,000 ரூபாய் அவன் இந்த உற்சவம் அப்படின்னா அதுக்கு என்ன சுவாமி, பெருமாளுடைய கைக்கரியம் திருவேங்கனுடைய அனுகிரகம் தான் பண்ணி விடா போறது அப்படின்னு சொல்லிட்டு போடுவான். இதை கேட்கிற சமத்காரம் இருக்கா. அப்ப ஷடாரி தலையில சிறுத்தல சாப்பிட்டு சொன்ன உடனே அவள் சரியில் சொல்றா, அந்த கைத்தறியை கிடைக்குமே, இந்த கைத்தறியை அர்த்தகஸ்து ஹரிசாட்சா. அவ யாரு, எம்பெருமானுடைய பிரதிநிதியான பெருமாள் திருவடியில் இருக்கக்கூடியவா இல்லையா. அவ சொன்னா அது வேத வாக்கு, தெய்வ வாக்கு, அது பகவானே சொன்ன மாதிரி. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பகவானுடைய கைத்தறிய பலன்கள் அந்தந்த திவ்யதேசங்கள்ல இருக்கான்றதுதான் நமக்கு பிரத்யட்சம். அதனால சால பெரும்பறையை அப்ப என்ன பண்ணினான், பெருமாளுடைய திருவடி பட்டது, எல்லாரையும் பெருமாள் அனுகிரகம் பண்ணிவிட்டேன்னு சந்தோஷத்தினாலே ஜாம்பவான் ஒரு வாக்கிய விசேஷத்தோட உலகம் சுத்திட்டு வந்தாராம். உலகம் மொத்தத்தையும் சுத்திட்டு வந்தவன் ஜாம்பவான். அதனாலே அப்ப ஒரு தடவை சுத்தினார். அதுக்கப்புறம் அபிஹிஞ்சன்யம் பிரசன்ன சுகந்தினா சலிலேன சகசிராட்சம் வசவோ வாசவம் யதா வசிஷ்டோ வாமதேவஸ்ய ஜபாமிரதாஸ்ய மக காத்யாயனோ பௌதமுச்சசுயஜ்ஞோ விஜயஸ்ததா. எம்பெருமானுக்கு ராஜ்யாபிஷேகம் பட்டாபிஷேகம் நடக்க போகுதுன்னு முதல்ல சொன்னார். அப்புறம் மெய்வாய களிரொழிந்து பேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவி என்று எம்பெருமான் லங்கைக்கு சென்று ராவண வதம் செய்து சீதா திரோட்டியோட அயோத்திக்கு வந்தார். அம்பனடு மணிவாடம் அயோத்தி எய்தி அரசெய்தி அகத்தி என்வாய் தன் முன் கொண்டான் தன் பெருங்கொள் கடகேட்டு மிதிலை செல்வி உலகுய திருவையில்வாய்த்தவர்கள் செம்பவளத்திரல்வாய் தன் செருத கேட்டான் சில்லநகரில் திருச்சி திறகுணம் தன்னுள் எம்பெருமான் தன் செரிதேசவியால் தன்னால் பருகுவோம் இன் அமுதமதியோமன்றே என்பதாக எம்பெருமானுக்கு அற்புதமாக வசிஷ்ட வாமதேவாதிகள் எல்லாரும் சேர்ந்து ராமனுக்கு அத்தியாச்சரியமான பட்டாபிஷேகத்தை பண்ணி வைத்தார். திரும்பவும் அயோத்திக்கு வந்த பிற்பாடு அந்த அயோத்தியில எம்பெருமானுக்கு ஆச்சரியமான பட்டாபிஷேகம் நடந்த வைபவத்தை ஜாம்பவான் ராமாயணத்திலே மிகவும் மூத்தவர் என்று சொன்னார் இல்லையா. ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆன பிற்பாடு அப்போ எல்லா இடத்திலேயும் பரசாத்தினாராம். இரண்டாவது முறையாக வாமனாவதாரத்திலே முதல் முறையாக பண்ணி பெரும்பறை, இது சால பெரும்பறை. அங்கேருந்து எல்லா இடத்திலேயும் சுத்தி வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிட்டு அயோத்தி ஜனங்கள் ராமோ ராமோ ராம ஈட்டி என்பதாக ராமனுடைய கல்யாண குணங்களை கற்பால் ராமபீராடை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாரி ஒன்றென்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் மொத்தம் எல்லாருக்கும் ராமன் அனுகிரகம் பண்ணினான் இல்லையா. அப்படிப்பட்ட ராமனுக்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிற்று என்று அப்ப போய் ஒரு பறை சாத்திட்டு வந்தாராம். அது பெரும்பறை. அதுக்கப்புறம் மூன்றாவது முறையாக பெருமாள் கோவர்தன கிரியை எடுத்தான் இல்லையா கண்ணனும் பெருமாள். அந்த கோவர்தனத்தை அப்படி கொடையாக எடுத்து கோவர்தனம் என்னும் கொச்சக் குடையே குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞானமளர்ந்த பிரான் பரம் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தோழம் வினையோயுமே. அந்த திருவேங்கட மலையை சேவித்தாலே நம்முடைய ஜென்ம ஜென்மாந்திர பாபங்கள் எல்லாம் போயிடும். சுவாமி தேசிகன் திருவேங்கடமுடையானை அனுபவிக்கும்படியான சமயத்திலே திருவேங்கட மலையில் இருக்கும்படியான பெருமாளை சொல்லல, திருவேங்கட மலையில் இருக்கும்படியான அந்த மலையே பிரபத்யேதம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாசானுகம்பையா என்று அந்த திருவேங்கட மலையே சேவிக்க வேண்டும் சொன்னேன். அந்த மலையே ஆதிசேஷ பருவமாக மலையே பெருமாளாகவும் இருக்கான். மலையே எல்லா காரியத்தையும் பெருமாளே பண்றான். அதனாலே அந்த திருவேங்கட மலையிலே நித்தியவாசம் பண்ணக்கூடிய திருவேங்கடமுடையான். ஆனா அந்த திருவேங்கடம் மலையினுடைய சிகரத்தில் இருக்கும்படியான பெருமாளே மலையாக இருக்கார் சுவாமி எம்பெருமானார். அதனால்தான் பாஷ்யக்காரர் முட்டி போண்டு திருமலைக்கு போனாரா. அந்த முட்டி போண்டு போன பிற்பாடு முழங்கால் முடிச்சுன்னு சொல்லுவார். அந்த இடத்துல பெருமாள் நித்தியவாசம் பண்ணக்கூடிய திருவேங்கட மலை நம்முடைய கால் அந்த படக்கூடாதுன்றதுக்காக முட்டியே போட்டு போனாரா அந்த இடத்துல. அதுக்குதான் காலி கோபுரம்னு சொல்லுவான். காளி கோபுரம் சொல்லிட்டு இருக்கா. காளினா பத்ரகாளியும் இல்லை எந்த காளியும் இல்லை. காலினா தெலுங்குல காத்துக்கிட்டு அதி ரமணீய தரிசனை ஆச்சரியமான ஒரு காத்து வருவாங்க. அற்புதமான காத்து. அந்த காத்து என்ன, இந்த எம்பெருமான் இடத்துல என்னை வாட்டம் தனிய வீசுகிறேன் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் தீர அன்னவாரை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசுகிறேன். கிருஷ்ணனாகிற எம்பெருமானத்திலே பக்தி பரவசத்தினாலே அப்படியே மோகித்து கிடக்கிறேன். அதனாலே ஏ காற்றே கண்ணன் எம்பெருமானுடைய திருமேனியில பட்டு அந்த காற்றே அங்கேயும் ஓடி வந்து எம்மேல படு. வேற எதுவும் கண்ணன் ஆண்டாள் நாச்சியார் யாரை பிரார்த்திக்கிறா, பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் ஸ்திரீகளுடைய கஷ்டமே தெரியாத கண்ணான்னு சொல்றா. சொல்லிட்டு அறையில் பீதக வண்ணவாடை கொண்டு எம்பெருமான் சாத்திருக்கும்படியான திருமேனி இருக்கும்படியான கஷ்டம் இருக்க என்னை வாட்டம் தனிய வீசுகிறேன். கண்ணன் என்பதுடையான தத்துவத்திலே நான் விழுந்துட்டேன். அதனாலே கிருஷ்ணா என் திருமேனியுடைய சம்பந்தத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க. அந்த இடத்துக்கு போன உடனே அங்க ஆச்சரியமான ஒரு காத்து நம்ம மேல படுது. அந்த காத்து என்ன பண்ணுங்க, அப்படியே பெருமாள் எடுத்த கண்டனிகி கருத்தாலே கடந்து மீளா கரை கண்டோம் கவியெல்லாம் கவித்திட்டோமே விரசயாத்தை என்று விரஜாநதி என்று சீவைகுண்டத்துக்கு போக முடியாத சமயத்தில் அந்த சீவைகுண்டத்துக்கு முன்னாடி விரஜாநதின்னு ஒரு அற்புதமான நதி, காவேரி விரஜாசேரம் விமானம் ரங்கமந்திரம் என்பதாக ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை சொல்லிட்டு வைகுண்டத்தில் இருக்கும்படியான பரவாசுதேவனே ரங்கநாதனாக வந்திருக்கான். அங்கு பரமபதத்திலே ஓடும்படியான ஆச்சரியமான விரஜாநதியே இங்கு திரு காவேரியாக வந்திருக்குன்னு சொல்லுவார். பெருமாளுடைய பிராகாரத்தில் ஒரு கடல் இருக்கு, அதுக்கு விரஜா தீர்த்தம்னு பேரு சொல்லுவார். அது மாதிரி விரஜா கண்டனிகி கருத்தாலே கடந்து சுவாமி தேசிகன் அழகாக பரமத சோபானத்தில் ஆச்சரியமாக கண்டு அணுகி கருத்தாலே கடந்து அதை அந்த விரஜாநதிக்கு போற பெருமாடு போவதற்கு முன்னாடி இந்த சரீரத்தில் ஆதிவாயுதான் விசேஷமான ஆச்சாரம் பண்ணி ஆட்சி போறான். விரஜாநதியில அங்க போய் அங்க ஒரு ஸ்நானம் பண்றானா, அங்க ஸ்நானம்னா என்ன மந்திர ஸ்நானம் பேர். ஆண்டாள் நாச்சியார் எப்படி இங்க மார்வழி நீராடுவான் மேலையார் செய்வனர்கள் என்று சொன்னதுனால ஸ்நானம் ஸ்நானம்னா பக்தி ஆகிற பகவத் பக்தியில ஆழ்ந்த ஞானம் அப்படிப்பட்டதான ஸ்நானம். கண்டனிகி அந்த விரஜையை பார்த்த உடனே கருத்தாலே கடந்து, கருத்துனா சங்கல்ப மாத்திரேன, அந்த விரஜாநதியினுடைய கரையில போய் அந்த ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு அந்த விரஜாநதியை கடந்து வைகுண்ட லோகத்துக்கு இவர் போறான். அந்த வைகுண்டத்துக்கு போன உடனே என்ன ஆகுதுன்னு, இந்த சொரூபம் எல்லாம் போயிருக்கு, இதுவரையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிடுது பிரம்மானுபவம் பேர். அது விரதிக்கு போகும்படியான வரையில் பிரம்மானுபவம் பேர். அந்த விரதையை தாண்டி போன பிற்பாடு இந்த ஆத்மாவுக்கு என்ன பேரு கேட்ட, பரிபூர்ண பிரம்மானுபவம் என்பது அப்பதான் இருக்கிறது. பிரம்மானுபவம் இங்கேருந்து முக்தன்னா பெருமாள் திருவடிக்கு போகும்படியான சமயத்திலே கிடைக்கக்கூடியதான ஞானம் வந்து பிரம்மானுபவம். ஆனா பரிபூர்ண பிரம்மானுபவம் என்பது விரஜய நதியை தாண்டி எம்பெருமானுடைய சேஷபரியங்கத்து கிட்ட போய் அந்த சேஷபரியங்கத்தில் பெருமாள் என்ன பண்றான், இந்த ஜீவாத்மாவை பார்த்து கைய கொடுத்து அப்படியே தூக்கி எழுப்பி தன் மடியில உட்கார வச்சு கோபி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு சுவாமி பாஷ்யக்காரர். ஸ்ரீபாஷ பிரம்மசூத்திரத்துல கோசி இத்தனை நாளா நீ எந்த போயிருந்தேன்னு கேட்கிறார் பெருமாள். பெருமாள் எனக்கு தெரியாது, இவன் சொல்றான் என்னுடைய கர்ம பலத்தினாலே புண்ணிய பாபத்துக்கு அனுசரித்து எத்தனையோ ஜென்மாக்கள் எல்லாம் எடுத்து புண்ணியம் பண்ணி பாபம் பண்ணி பாபம் பண்ணி புண்ணியம் பண்ணி இப்படியே உழந்தோடி இப்படியே இருந்துட்டேன். ஆச்சாரிய கிருபா கட்டாட்சத்தினாலேயும் பகவானுடைய அனுகிரக விஷயத்தினாலே இப்பொழுதுதான் உன் திருவடியை வந்து நான் அடையும்படியான பாக்கியத்தை பெற்றேன். பெருமாள் பார்க்கிறார் மடியை உட்கார வச்சுக்கிறேன். ஸ்ரீதேவி பூமிதேவி தாயாருக்கு கொடுக்கும்படியான உத்கிருஷ்டமான பரமபதத்தில் இந்த ஜீவாத்மாவை மடியில உட்கார வச்சுட்டு கோர்த்தின் ஆசுவாசப்படுத்துறாராம். இனிமேல் நீ கஷ்டப்படாது, எங்கிட்ட வந்துட்டு இனிமேல் இமாம் லோகான் காமாஹி காமரூத்தம் சந்தரன் ஏதமானந்தமய மகாத்மானம் திரம்யா. இனிமேல் துக்க சம்பவமே கிடையாது, ஆனந்த அனுபவத்தை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாதுன்னு பெருமாள் மடியில உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்துகின்றார். அதனால சால பெரும்பறையே பல்லாண்டிகைப்பாரே அந்த நித்திய விபூதியில பெருமாளுக்கு என்னென்ன சொல்லப்படுதோ அதெல்லாம் ஆண்டாள் நாச்சியார் இங்க கேட்கிறார். சால பெரும்பறையே, அப்போ இந்திரன் என்ன பண்ணினான், பெருமாளிடத்துல வெற்றி போய் நின்றார் இல்லையா, அப்ப இந்திரன் வந்து எம்பெருமானுக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் இல்லையா. அந்த பட்டாபிஷேகம் ஆன பிற்பாடு அப்பொழுது ஆச்சரியமாக ஜாம்பவான் வாமனாவதாரத்திலையும் இருந்தார், ராமாவதாரத்திலேயும் இருந்து ராம பட்டாபிஷேகத்துக்கு சொன்னார், அடுத்ததான அவதாரம் கண்ணன் பெருமானுடைய அவதாரம், கிருஷ்ணாவதாரத்திலேயும் இருந்து கண்ணனுக்கு பட்டாபிஷேகமானது என்பதை உலகம் பூரா பறைசாற்றினாராம். அதனால பறை என்பது வாமனாவதாரம், பெரும்பறை என்பது ராமாவதாரம், சால பெரும்பறையே அற்புதமான சால பெரும்பறையான வாத்திய அபிஷேகத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் பார்க்க. பல்லாண்டிகைப்பாரே பல்லாண்டு நாம சங்கீர்த்தனம், கலவு கலவு பவிஷந்தி நாராயண பாராயணாக கொச்சி கொச்சி பிரமிட தேசானி என்பதாக கலவு கலவு பவிஷந்தி கலியுகம் வரபோது கலியும் கடும் கண்டுகொள்வின் கடல் வண்ணன் புதங்கள் வண்ணே மணிய புகுந்து இசைவாடி ஆடி உழிகரத்தண்டோம். கலியும் கெடும் கண்டுகொள்வின் ரொம்ப நாஸ்திகவாதங்கள் பாபங்களெல்லாம் சீடிக்கும்படியான துர்தசையான கலிகாலம் வரபோது கலியும் கெடும் கண்டுகொள்வின் கலியுகம் வந்தாலே அதர்மம் தலைவிரிச்சின்னு ஆடுது யுகதர்மன் சொல்றது இல்லையா. ஆனால் கடல் மண்ணன் பூதங்கள் மண்மேல் கலிமிக்க சென்னல் கழனிக்குறையல் கலைப்பெருமான் ஒளிமிக்க பாடலண்டு தன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சீயம் ராமானுஷன் மரணாதியராம் பொலிமிக்கவென்று இவ்வுவனத்தில் வந்தமை போற்றுவனே. இந்த கலியினுடைய தோஷத்தை எல்லாம் நிரசனம் பண்ணுவதற்காக மகான்கள் எல்லாம் அவதரிக்க போறார். அதான் கொச்சித்து கொச்சித்து பிரமிட தேசாணி காவேரி நதியற்ற கிருத்த மாலாபயஸ்தினி தாமிரபரணி நதியற்ற கிருத்த மாலாபயஸ்தினி என்று தாமிரபரணி தீரத்தில் நதியற்ற கிருத்த மாலாபயஸ்தினி என்பதாக எம்பெருமான் சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் பண்ண போறார் என்னும்படியான விஷயத்தில் பாகவதத்தில் பெருமாள் முன்கூட்டியே சொல்கிறார் நம்மாழ்வாருடைய அவதாரம் ஏற்பட போறது. அதனால கலியும் கெடும் கண்டுகொள்வின் அதன் பிற்பாடு சுவாமி பகவத் ராமானுஜர் அவதரிக்க போறார். கலிமிக்க சென்னல் கலை கலைப்பெருமான் ஒளிமிக்க பாடலை உண்டு தன்னுள்ளம் தெடித்து அதனால எல்லா மதங்களையும் நிரசனம் பண்ணி எம்பெருமானை கையில் கனியன்ன கண்ணனை காட்டித்தரணும் என்று பாஷ்யக்கார். அதன் பிற்பாடு சுவாமி தேசிகன் அவதரித்து இனி வேறோரிடம் தேட வேண்டும் என சினமேவி முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அறிந்து தண்டி எளிதில் ராமானுஜமுனியின் நுரை சேரும் தூப்புல் புனிதர் என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே. இப்ப நம்மாழ்வார் என்ன பாஷ்யக்கார் என்ன சுவாமி தேசிகன் என்ன மட்டுமல்ல நம்முடைய ஆச்சாரியங்கள்லாம் என்ன நமக்கு சிதோபதேசம் பண்ணி நம்மை திருப்பி எம்பெருமானத்தில் ஆசிக்கும்படியா பண்ணுவார் இல்லையா. அதனாலே சால பெரும்பறையே பல்லாண்டிகழ்வாரே நாம சங்கீர்த்தனம் பண்ணி பகவத் பக்தியை காண்பித்து பக்தி ஸ்தானத்திலே பிரபத்தி பண்ணும்படியாக பண்ணி நம்மை எல்லாம் சேர்ப்பிப்பவர்கள் எம்மை சேர்ப்பிக்கும் வண்டுகளே வண்டுகளே என்று ஆச்சாரியா எம்மை சேர்ப்பிக்கும் வண்டுகளே நம்ம எல்லாம் இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் பரமாத்மா கணத்தில் சேர்ப்பிப்பவர் ஆச்சாரியர். அதனால எம்மை சேர்ப்பிக்கும் வண்டுகளே என்று வண்டுகளை வண்டுகளுக்கு ஆறு கால்கள் ஷட்ரசம் என்று சொல்வார்கள். அதனால ஆறு ரசங்கள் பொருந்தினதான நமக்கு ஆறு குணங்கள் சரணாகதியினுடைய தத்துவத்திற்கு ஆறு உபாயங்கள் பண்ண வேண்டும். அதை சொல்லி வண்டுகள் மாதிரியாகவும் அதாவது ஹம்சம் போன்றாகவும் நம்மை பகவானிடத்திலே சேர்ப்பிப்பதனாலே ஆச்சாரியர்களையும் சொல்லுவதுண்டு ஆழ்வார்களையும் சொல்லுவதுண்டு. அதனால எம்பெருமானுடைய திருவடியை அபேட்சித்து சால பெரும்பறையே பல்லாண்டிகைப்பாரே கோல விளக்கே கொடியே கோல விளக்கே அற்புதமான தீபம் இருக்கிறோம் தீபப்பிரகாசம் தெய்வதம அத்விதீயம் விளக்கில்லா நல்வழியே விரைந்து செல்வீர். கையில தீபத்தை வச்சு மார்கழி மாசம்னு சொன்னா வழக்கேற்றிண்டு அந்த வழக்கை பிடிச்சிட்டு பஜனை நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரா இல்லையா கிராமங்கள்லயோ நகரங்கள்லயோ எல்லாம் பண்ணி வந்தது. நம்ம இந்து தர்மத்துல சனாதன தர்மத்துல வேத தர்மத்துல சொல்லப்பட்ட அற்புதமான தத்துவங்கள் எல்லாத்தையும் எல்லாரும் முடிச்சுட்டா இதர மதத்துல நம்ம விட்டாச்சு மொத்தத்தையும் அவ எல்லாத்தையும் சொல்ல துஜாரோகணம் துஜாரோகணம் பெருமாள் உற்சவங்கள் சர்வங்கள் நம்ம என்னங்க பண்ணணுமோ நம்ம எல்லாத்தையும் விட்டாச்சு நம்ம பார்த்து அவா கத்துட்டு அவா கிட்ட போய் நாம் கட்டுக்கும்படியான ஸ்திதி வந்துருக்குதான் கலிகாலம். அதனாலே கோல விளக்கே அற்புதமான விளக்கு ஓடுங்கிறார் பெருமாள் எழும்படியான சமயத்தில் தீபத்தை எடுத்துட்டு பெருமாளுக்கு தீபட்டி பிடிக்கிறார் இல்லையா அந்த தீபம் பெருமாளுடைய திருக்கண்டேன் பொம்மேனு கண்டேன்னு பெருமாளுக்கு திவாத்ர தீபம்னு பகல் தீபட்டினா பெருமாளுக்கு தீபம் பிடிக்கணும் அந்த தீபத்தினால தீப ஜுவாலையில பெருமாளுடைய சேவை அந்த சேவை அற்புதமான சேவை. அதனாலதான் பிராச்சீன காலங்களில் கர்ப்ப கிரகங்கள் எல்லாம் பெருமாளுடைய ரெண்டு பக்கம் வழக்கேற்றி வச்சிருப்பாங்க அதுல ஆச்சரியமான சேவை இந்த பெருமாள் எவ்வளவு அழகா சேவை அத மாதிரி. அதனால கோல விளச்சே கொடியே துவஜம் நாங்க போச்சே யாருன்னு நினைச்சுக்கணும் எழில் கொண்டு மின்னு கொடி எடுத்து ஏகத்துழில் கொண்டு தான் முழங்கி தோன்றும் எழில் கொண்ட நீர் மேல வந்த நெடுமாறு நிறந்தோர கார்வானம் காட்டும் கலந்து இந்த பெருமாள் ஏழுறாங்க அந்த பெருமாள் ஏகத்துக்கு முன்னாடி அந்த சின்னங்கள் பரிவாரங்கள் எல்லாம் முன்னாடி போகும். அந்த பரிவாரங்கள் முன்னாடி சத்திர சாமரங்கள் எல்லாம் பெருமாள் முன்னாடி போகும். இவன் எழுந்தவுடன் இந்த எம்பெருமான் எழுந்தவுடன் அதனால கொடி, அந்த கொடி ஜதம் எப்படி இருக்கணும், உயர்ந்து இருக்கணும். வந்துருக்கான்றது தெரியணும். பெருமாள் ஆஞ்சநேயர் என்ன பண்ண, அங்கிருந்து லங்கையிலேருந்து ராவணனை பார்த்துட்டு அவனை முதுகுல ஒரு குத்து விட்டு அதுக்கப்புறம் சீதா பிராட்டியை பார்த்து சூடாமணியை கொடுத்து அங்கே வாழ்ந்து வரச்ச ஜெயகோஷத்தோட வர அந்த வரச்சே வாழ அந்த குழச்சின் வரச்ச அந்த வேகத்தையும் அவருடைய அற்புதமான செயலியை பார்த்தாலே ஹனுமன் ஜெகத்தோட வரான், ரொம்ப ஜெயிச்சுன்னு வரான். ஒரு காலத்துல கீழே இருந்தவனே மகாபாரதத்துல துவஜன் அனுமன் துவஜனா இருந்து நான் இதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரா. அதனாலதான் மகாபாரத போர்ல அந்த கொடி எந்த கொடி இருந்தன, பெருமாளுக்கு வந்து ஆச்சரியமான கருட கொடி, ஆனா மகாபாரதத்துல ஹனுமன் துவஜம், ஹனுமன் கடைசி வரையில் இருந்து ஜெயகோஷத்தை பார்க்கணும்னு இருந்தாரா. அதனால கொடியே அற்புதமான கொடி ஒன்று. அகோகலத்துல பெருமாள் 45 நாள் பாரிவாரத்தை உற்சவங்கள் எந்த ஊர்லயும் கிடையாது. நாளைக்கு சங்கராந்தி பிறந்துச்சுன்னா பிரசாந்தவரன் பெருமாள் அகோகல கஷேத்திரத்திலிருந்து புறப்படுவார். 66 கிராமத்துக்கு மேல பெருமாள் வருவார். ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள சுத்தி வருவார். இந்த காலத்துல அந்த காலத்துல காட்டில் வேங்கடம் என்பதாக காடா இருந்தது. அந்த காட்டில் இருப்பாங்க அகோகல வந்து பெருமாளை சேவிக்க முடியாததுனால ஒரு காலத்துல இது இப்ப ஏற்பட்டதுன்னு அது காலமே சொல்ல 500-600 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றா. அந்த உற்சவத்துக்கு பெருமாள் ஏழுகிறாரோ, எந்த ஊருக்கு பெருமாள் ஏழுகிறாரோ அன்னைக்குதான் அவர்கள் சங்கராந்தி. சங்கராந்தி போய் 40 நாள் கழிச்சு ஊர் வருவார். அன்னைக்கு அவ்வளவு ஊர் சங்கராந்தி என்னன்னா எல்லாம் வடபாயத்தோட பண்ணி செழுப்பு செழுப்புன்னு ஒரு மண்டபப்படி பெருமாள் அங்கே எழுத்தோட பண்ணி அப்ப வேடுவாள்லாம் வந்து பெருமாள் கிளம்புறதுக்கு முன்னாடி அன்னகூட உற்சவம் ஊற்றினு அம்பு போடுவா பெருமாளுக்கு. அந்த அம்பெல்லாம் வந்து பெருமாளுடைய இந்த சக்கரத்துல வந்து தெரிக்கும். அந்த சக்கரத்துல ஏன்னா வில்லுடை வேடருமாய் பெருமாள் அந்த வேடுவனாக பெருமாள் வந்தார். அவள் வேடுவாள் வில்லுடை வேடருமாய் திணை திணையும் செல்ல ஒன்றா சிங்கவேடு குன்றமே. அந்த வேடுவர்கள்லாம் போட்டு அம்போட 45 நாள் பெருமாள் எழுது. சில சமயம் அந்த பிரம்மோத்சவத்தினுடைய கணக்குண்டு அது 40-60 நாள் கூட ஆயிடும். இப்படி எந்தெந்த ஊருக்கு போறாளோ அந்த ஊர்ல பக்தி சிரத்தையும் அந்த ஆந்திரால அவள்லாம் என்னைக்கு பெருமாள் எழுதுறாளோ அன்னைக்கு நல்லா மங்கள ஸ்நானம் பண்ணி வீட்டுல வடபாயத்தோடு தனியை பண்ணி புது வஸ்திரங்கள் எல்லாரும் உடுத்திட்டு பெருமாளுக்கு தேங்காய் உடுத்தி ஊர்ல அன்னதானம் பண்ணிட்டு அன்னைக்கு பண்டிகையை கொண்டாடுவான். இது இன்னைக்கும் நடந்துருக்குது, பல காலமா நடக்கிறது. இன்னைக்கும் அது நாளைக்கு சங்கராந்தி இங்க நம்ம பெருமாள் இங்க மயிலாப்பூர் ஒரு ஒரு கஷேத்திரங்கள்ல பக்கத்துல இருக்கும்படியான ஒரு இடத்துக்கு எழுந்தவனு திரும்பி எழுதுவார். இது நகரம். ஆனா காட்டுல இருக்கிற பெருமாள் எழுந்து விழுவதுனால 60 நாள் எழுதுவார். என்னன்னு ஊருக்கு எழுதுறாரோ அன்னைக்கு சங்கராந்தி எண்ணும்படியான மகோத்சவம். அதனால கொடி அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய கொடி எடுத்துட்டு போவான். பெருமாள் இந்த ஊருக்கு வந்துட்ட அப்படின்னு எப்படி தெரியும், அதாவது ஒரு பனமரத்து அளவுக்கு ஒரு கொம்பு அதுல பெரிய கொடி கொட்டி சிறப்புல இது பண்ணி இந்த சின்னத்தை எடுத்துட்டு முன்னாடி போயிடுவான். பெருமாள் இந்த ஊருக்கு அடுத்தது ஏழ போறேன்னு அறிகுறி பெருமாள் ஏழு. இப்ப அரசாங்கத்துல யாராவது வந்தா அவங்க வண்ணத்துல இருந்து இப்ப நம்ம ஆச்சாரியா எல்லாம் வந்தா அதுலாம் ஒரு கொடி இருக்கும் இல்லையா, காஷாய கொடி என்றாலும் ஒன்று வச்சுட்டு இருக்க முடியும். அத மாதிரி கொடியே விதானமே கண்ணன் பெருமாளத்துல அற்புதமான மகோத்சவத்துக்கு கண்ணனுக்கு பிரியமான இருக்கும்படியான கொடி விதானம் மேல்கட்டு ஓணுன்றா. அங்கங்க மண்டபப்படி ஜீவாத்மா போனா நடைபெறி பகலொழினாய் உத்தராயணமாண்டு இடைவர் காற்று இரவு இரவின் பதிமின்பருடன் குடையுடையான் அவர் கோபான் பிரசாவதியால் இடையிலை போகங்களை அற்புதமான வேதாந்தார்த்தம். பெருமாள் திருவடியிலே தகடி அதாவது பரமபதத்துக்கு போகும்படியான ஜீவாத்மாவுக்கு எப்படி எல்லாம் நடக்கின்றது என்பதை சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகத்தில் அங்கி பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டு இடைவர் காற்று இரவு இரவில் பதி வித்யுத் புருஷன் அதுக்கப்புறம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் வாயுமண்டலம் அக்னி மண்டலம் என்று ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஆதிவாரிகளாக வந்து மதிமுகமடந்தயர் எந்தினர் வந்தே கோபுரம் குறுகினர் எல்லாம் வந்து பூர்ண கும்பம் சமர்ப்பித்து சக்திவாதன் சொல்லி ஒவ்வொருத்தரா ஆகின்றே போறாளா இந்த ஜீவாத்மாவ. ஒவ்வொரு இடத்திலையும் சுவாமி இங்க எழுதணும் இங்க எழுதணும்னு பிரார்த்திக்கிறார். எல்லா இடத்திலையும் இவருக்கு அற்புதமான வரவேற்புகள் பண்ணி சொஸ்திவாசனம் பண்ணி உபச்சாரங்கள் பண்ணி இங்கேயே இருக்கணும்ல. இல்லை இல்லை நான் சாட்சாத் திருகாதிபூதியான வைகுண்டத்தை பெருமாளை சேவிக்க போறேன்றதுக்காக இவ அந்த எல்லாத்தையும் உபச்சாரங்கள்லாம் ஏத்துட்டு இப்ப எல்லாம் போறாங்க போச்சு மாலையெல்லாம் போச்சு எல்லா மாலையும் வாங்கி வாங்கி கீழே வச்சுட்டு பிரச்சாரத்துக்கு போயிட்டு கலவியா. அது மாதிரி பகவானிடத்திலே ஏற்படும்படியான ஜீவனுக்கு ஏற்படும்படியான அற்புதமான வைபவத்தை சுவாமி தேசிகன் அழகாக குடையுடை வானவர் கோமான் கொடை பிடிச்சிட்டு சத்திரசாமரத்தோட வானவர் கோமான் வானவர்கள் தேவர்கள் கோமான் இந்திரன் வரா பிரசாபதி பிரசாபதி வரா அதனால பிரம்மா வர அதனால இடையிடை போகங்களை எழில் பதமே வரே எழில் பதம் என்று சொல்லக்கூடியதான எழில் கொண்டு மின்னு கொடியெடுத்து அற்புதமாக சுவாகத்தம் பண்ணி இந்த ஜீவாத்மாவை எம்பெருமானிடத்தில் எப்படி ஆசிட்டு போறாரோ அதன்படியாக கொடியே விதானமே அற்புதமான விதானம் பெருமாளுக்கு முக்தா விதான விததி தவ பூர்வமாசீது என்பதாக மேற்கட்டு என்னும்படியான விதானம். இப்ப பணியில தானே நடந்து போறார் பெருமாள் திருமேனியில எந்த விதமான பணி வரவும் அதாவது ஆந்திர தேசத்து கல்யாணத்துல கூட பார்த்தா தெரியும் நாலு மூலையும் ஒரு பெட்ஷீட் பிடிச்சிட்டு நடுவில் ஒரு கும்ப பிடிச்சிட்டு பொண்ணாசிங்கோ ஊர்வலம் வரைச்சு இந்த சம்பிரதாயங்கள்லாம் பாண்டாய ஆச்சியாருடைய கல்யாணத்துல பெரியாழ்வார் எப்படி இருந்துச்சோ அந்த இதெல்லாம் இன்னைக்கும் பார்ப்போம். அதனால கொடியே விதானமே அந்த விதானமும் ஒண்ணு ஓடும் கேட்க ஆறு விதமான வஸ்துக்களை பெருமாளத்தில் பிரார்த்தித்து கடைசியில் என்ன பண்ண எல்லாத்தையும் குடும் சொல்லிட்டு ஆளி நிலையான அருளேரோர் என்பாவாய் ஆளி நிலைன்னு சொல்ல ஆளி நிலை பாலகனாய் அன்று உலகம் கொண்டவனே வாலியை கொன்றாசி இளையாரத்து கழித்தவனே காலின் மணிகரையும் கணபுரத்தின் கருமணியே ஆளிநகர்த்தரிபதியே அயோத்தி மனே காவேரோ என்பதாக ஆளிநிலையாய் பட்டஸ்திரபத்ரஸ்ய குடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராணி உன்னை மனசார நினைக்கும்படியாக ஆளிநிலை மேல இருக்கும்படியான கண்ணா நீ ஒரு காலத்துல பிரயாபத்துக்கள் வரும்படியான சமயத்தில் எப்படி சேவை சாதித்தியோ அதுபோன்று சேவை சாதிக்க வேண்டும் என்று அற்புதமான ஒரு பிரார்த்தனையை பிரார்த்தித்தார். இது விசேஷார்த்தம் வந்து இதை நாளைய பாசனத்தோடு சேர்ந்து அனுபவிப்போம் என்று சொல்லி இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். மாலே மணிவண்ணா அகரி நீராடுவார் மேலையாறு செய்வனகள் என்று வனகேட்டியே ஞாலத்தை எல்லாம் நலுங்கவர்கள் பாலங்க வண்ணத்துவும் பஞ்சகண்ணியமே பொல் வனசங்கங்கள் பொறுப்பானுடையவரே சால பெரும்பறையே பல்லாண்டிகைப்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே ஆளி நிலையா சதமக மணி நீலாச்சாரு சங்காரகர்த்தா கனபரணமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அழக விநிகிதா விஸ்ரத்விரா கிருஷ்ணநாத விலசது ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜான ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் சர்வதந்திர ஸ்வதந்திராய சிம்மாய கங்காவினாம் வேதாந்தாச்சாரியாய வெங்கடேஷ